SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
ஆல் இண்டியா ரேடியோவில் 1964 ஒலிபரப்பான ஒரு நிகழ்ச்சியின் ஒலிக்கீற்றை சற்று நேரம் கேளுங்கள்.
ஜலஜாக்ஷி, ஹம்சத்வனி ராக வர்ணம், ஆதி தாளம், எல் ஜிநாதன், எல் சுப்பிரமணியம், எல் சங்கர் வாசித்துள்ள மூன்று வயலினிசை, பாலக்காடு டி எஸ் மணி ஐயர் அவர்கள் மிருதங்கம்.
அதில் மூன்று பேர் வயலின் வாசித்திருந்தார்கள். மூன்று சகோதரர்கள். மூத்தவர் எல் வைத்தியநாதன், தற்போது அவர் உயிருடன் இல்லை. அடுத்தவர் எல் சுப்பிரமணியம். கடந்த மாதம் சிட்னியில் நடந்த ஒரு இசை விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த அவரை நாம் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் சந்தித்தோம். வணக்கம் மதிப்புக்குரிய எல் சுப்பிரமணியம்.
வணக்கம். வணக்கம்.
உங்களுடைய அப்பா பேராசிரியர் வி லட்சுமி நாராயணா, அவர்தான் உங்களுடைய ஆசானம் கூட. அவரிடம் வயலின் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த நாட்கள் பற்றி சொல்லுங்களேன்.
நான் வயலின் வாசிக்கிறதே அப்பதான் காரணம். நான் சின்ன பையனா இருக்கும்போது என்னோட அக்கா எல்லாம் அப்பாட்ட பாட்டு கத்துண்டி பாடிட்டு இருந்தாங்க. பிரகனாகி சுப்பலட்சுமி மகனாஸ் அப்பா ஸ்ரீலங்கால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1930s ராமநாதன் காலேஜ்ல மியூசிக் ப்ரொஃபஸராக அங்கே போனார். அதுக்கப்புறம் ரேடியோ சிலோன் அங்கே வந்து எடுதி இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணி ரொம்ப 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 வருஷம் வந்து எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் பாடினாங்க. எங்கள் அண்ணா எல் வைத்தியநாதன் வயல் வாய்ச்சார். ஸோ எனக்கு வந்து பாடினா நல்லா இருக்கும்னு சொல்லி பாட்டு ஆரம்பித்தார். பட் எனக்கு என்னென்னா அவர் மாதிரி வயல் வாசிக்கணும், அப்பா மாதிரி வரணும், விஷ் டிசையர் அம்பிஷன். ஹி வாஸ் மை ஹீரோ, ஹி வாஸ் மை குரு, ஹி வாஸ் மை ஃபாதர், எல்லாம் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹி வாஸ் தி பர்சனாலிட்டி. 2 வயசில் எனக்கு டிப்டீரியா வந்தது. அப்போ சில பேர் அப்பாட்டு சொன்னால் அந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ் போயிடும் அப்படி இப்படின்ட்டு. அப்போ எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கோனா இமீடியட்லி இஸ்ராஜ் ஹார்மோனியம் எல்லாமே சொன்னார். பட் வயலின் கற்றுக்கிறேன் ஒன்று இமீடியட்லி ஐ ஜம்ப்ட் வாண்டில் வயலின். ஸோ என்னோடய முதல் கச்சேரியே வந்து கந்தசாமி கோயில் நெல்லூரில் தான் இது. அப்பாவே இருக்கணும்னு ஆசை. அதனால் அவர்கிட்ட ஒரு பாண்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக, ஒன்று வந்து ஃபாதர் அவரோட டிசிப்ளின், அது இன்னொரு விதத்தில் அவர் குரு, இன்னொரு விதத்தில் அவரோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோக்கஸ் ஆஃப் திங்கிங் ரியலி அமேஸ்ட் மீ.
அந்த காலத்திலே அவர் பல புதிய விடயங்களை இலங்கையில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இல்லையா?
ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அந்த சமயத்தில் வந்து சின்ன மேளம் பெரிய மேளம்னு இந்த நாதஸ்வரம் தவிர பெரிய பெரிய வித்வான்கள்லாம் ஸ்ரீலங்காலையும் இருந்தாங்க. தட்சிணாமூர்த்தி பிள்ளை, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இவங்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை எங்களுக்கும் ஒரு தூரம் வாய்ச்சிருக்காரு. அப்போ தவில் அண்ட் வயலின் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வாய்ஸ் ஸ்ரீலங்காவில் நடத்துது. எங்கள் அண்ணா வாய்ச்சிட்டு இருக்கும்போது, அப்பா இருக்கும்போது அப்போ தட்சிணாமூர்த்தி பிள்ளையும் வந்து கலந்துட்டார். தென் பரதநாட்டியம், இது ரெண்டும் ரொம்ப பாப்புலர். எல்லா ஃபெஸ்டிவல்லையும் இதுதான் இருக்கும். எங்கள் அப்பா வந்து மெதுவாக என்ன பண்ணுது, மியூசிக் கான்செர்ட்ஸை பரப்பணும், சங்கீதமும் அங்கேயும் பாட்டு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய டிசைபிள்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து பாட்டு கச்சேரியெல்லாம் பண்ணி, இன் அடிஷன் டு சின்ன மேளம் பெரிய மேளம் கான்செர்ட்ஸ், ரெகுலர் கான்செர்ட்ஸ் கான்செர்ட் அவர் நிறைய அங்கே பண்ணினார். தனி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை கூட்டின்னு வருது, டி ஆர் மகாலிங்கம், நம்ம கும்பகோணம் ராஜமாணிங்கம் பிள்ளை வயலின், ஆரோக்கியபுரம் விஸ்வநாதையர், இவெல்லாம் இந்தியா வந்ததுக்கு அதில் சம்மந்தப்பட்டிருந்தார் அப்பா. ஏன்னா அவருக்கு அவர் சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு அவர் சொல்லி கொடுத்துருந்தார், சுந்தரமில்ல மாஸ்டர்னு அவரோட டாக்டர் ரஞ்சிதம் அரியதுரை. ஸோ ஆர்டிஸ்ட்லாம் கூட்டம் வருது, அவங்களாம் மியூசிக்கில் ரொம்ப இன்வால்வாக இருந்தாங்க. அவரோட கண்ட்ரிபியூஷன் வந்து இந்த சங்கீதம் கான்செர்ட்டை அவங்க பரப்புறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் நிறைய டெவலப் பண்ணாருங்க ஸ்ரீலங்காவில்.
அது மட்டுமல்ல, ஒரு பக்கவாத்திய இசைக்கருவியாக இருந்த வயலினை உங்களது தந்தையார் தான் முக்கிய இசைக்கருவியாக மாற்றி வயலின் கச்சேரிகளை ஆரம்பித்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி செய்யும்போது அவர் எப்படியான சவால்களை எதிர்கொண்டார், அதை எப்படி சாதித்தார் என்று சொல்லுங்களேன்.
அந்த காலத்தில் அப்படி என்ன இருந்ததுன்னா அக்காம்பனிஸ் எல்லாருமே அக்காம்பனி தான் பண்ணியிருந்தாங்க. வயலின் இன்ட்ரடியூஸ் பண்ண டைம்லேருந்து அக்காம்பனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏதோ வஞ்சனவே ஒன்று ரெண்டு பேர் சோலோ பேருக்கு வாசிருந்தாங்களே தவிர சோலோ மாத்திரம்தான் வாசிப்போம், அக்காம்பனிமெண்ட் இல்லாமல் சோலோ மாத்திரம்தான் வாசிப்பாரையும் அவர் பண்ணார். ஒரு காரணம் வந்து நம்ம வயலின் சோலோவாக பண்ணணும்னா அதுக்கு நிறைய டெக்னிக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். வெறும் அக்காம்பிளிமெண்ட்டாக ஓக்கலோட வாசிக்கும் போது அதுக்கு லிமிட்டட் டெக்னிக், அது டிஃப்ரெண்ட் டெக்னிக். இப்போ சோலோயிஸ்டாக வரும்போது வெஸ்டர்ன் வயலின்ஸ் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டூடெண்ட் வாசிக்கிற டெக்னிக் ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அந்த கைண்ட் ஆஃப் வயலின் டெக்னிக் இல்லை. ஸோ இவரோட அபிப்பிராயம் என்னென்னா கம்ப்ளீட்டாக நம்மளே நம்ம ஒரிஜினல் டெக்னிக் டெவலப் பண்ணி அவங்க நம்ம கேட்டாச்சுன்னா நம்ம பண்ணுறதை அவங்க ரிப்பீட் பண்ண முடியாத லெவலில் இருந்தால் தான் நம்மளை சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்டுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு தான் நிறைய வயலின் சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட் வெரி பாப்புலர் இன்ஸ்ட்ருமெண்ட், எதுக்கு அவங்க இந்தியன் வயலின் சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட் அக்செப்ட் பண்ணோம். அதனால நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார். ப்ளஸ் நீங்கள் வயலின் அக்காம்பனிஸ்டாக இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் ஒருத்தரோட வாசிக்கும் போது இப்போ அவரை விட உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சோ, அதோ கிளாப்ஸ் கிடைச்சாலோ, இல்லை பப்ளிக் லைக் பண்ணாலும், தி சம் ஆஃப் தி மெயின் ஆர்டிஸ்ட் தே டிட் லைக் தட் ஆல்சோ. நான் அவங்களுக்கு என்னென்னா திடீர்னு ஒரு வயலினிஸ்டோ காம்பனிஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் வாங்கிட்டு போய் பண்ணிகிட்டே இருந்தானா அந்த கச்சேரி அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்க காம்பினேட்டாக இருக்கணும். ஸோ தே ரேதர் யார் கொஞ்சம் சப்தியோட வாசின்னு கூட சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஹாப்பியராக இருந்தாங்களே தவிர, இட்ஸ் ஒரு வர்ச்சுவாசி பிளேயர்லாம் தே டிட் லைக். இல்லை இவங்களும் வர்ச்சுவாசிக்கிறது தான் இவங்க மெயின் ஆர்டிஸ்டெல்லாம் போய் இவங்களும் இன்ட்ரெஸ்ட்டு இவங்களுக்கு அப்ரிசியேஷன் இருந்தாங்கன்னா அது வந்து லாங் ரன்ல அதே ஸ்டார்டட் அவாய்டிங் அவங்கள. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. பொழைப்புன்னு வந்தானா நீங்கள் கச்சேரி வச்சா தானே பிழைக்க முடியும். இதெல்லாம் வச்சுட்டு அப்பாவுக்கு ஏர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் அந்த பீரியடில். தென் யூ ஆல்சோ சே நம்ம வயலின் சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த லெவலுக்கு பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் சேஞ்ச் பண்ணி அண்ணாவும் வாசிக்க ஆரம்பித்தோம் நிறைய ஏழியராக. எனக்கு முன்னாடி ஹீ ஸ்டார்ட் பிளே. ஸோ அவர் நிறைய சிரமப்பட்டார். ஈ வென் த்ரூ ரியலி, பட் இஸ் விஷன் வாஸ் சம்திங் விச் நோபடி வுட் ஹவ் தாட் அபவுட். அதோட பலன் தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். பிகாஸ் அவர் அந்த விஷனே இல்லாட்டி நாங்கள் வயலின் அக்காமனி தான் பண்ணியிருந்துருப்போம். அவரோட விஷனே இந்த மாதிரி நம்ம வயலின் எல்லா மேஜர் கான்சர்ட்களும் இங்கேனா சிட்னி ஆப்ரா ஹவுஸோ, அங்கே லண்டன் ராயல் ஆல்பர்ட் ஹால், லிங்கன் சென்டர், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வயலின் நம்ம கர்நாடிக் மியூசிக்கை மெயின் ஸ்ட்ரீமில் கேட்கணும். நம்ம வண்டி ஹவுஸ் கான்சர்ட்ஸ் மாதிரி அந்த சமயத்தில் நடந்தது, அது பண்ணி என்ன பிரயோஜனம்? நமக்கும் நம்ம மியூசிக்காக அந்த கௌரவம் வரணும், நம்ம மியூசிக்காக அந்த ரெஸ்பெக்ட் வரணும். லைக் வெஸ்டர்ன் மியூசிக்காக அவங்க வந்து பாக் பேத்தோன்லாம் மதிக்கிற மாதிரி நம்ம தாகராஜ ஷாம சாஸ்திரி நம்மளோட கம்போசர்ஸ் நம்மளோட மியூசிக்காக அது இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மியூசிக் ஆஃப் ஆல் டைம்ஸ். ஸோ இதுக்கும் அந்த ரெஸ்பெக்ட் வரணும்னு அது ஒரு ஒரு வைராக்கியமாக அது வந்து நிறைய வச்சுட்டு அதை ஒர்க் பண்ணார். அதனால் நிறைய கஷ்டப்பட்டார், அதுக்கெல்லாம் சப்போர்ட் அவ்வளோ கிடைக்கல அப்போ. ஆனால் அதோட பலன்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் என்ன ஆச்சு எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். ஸோ நான் வந்து அப்போ சொல்லுவார், நீ மெனி ஹுவேன் இந்த மாதிரி பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட்லாம் போய் கேட்டு நம்ம எப்படி நம்ம மியூசிக் கொண்டு போக முடியும் பார்க்கலாம்ட்டு. இவங்கெல்லாம் கடைசியில் இந்த ஸ்டார்ட் பிளேயிங் வித் மீ, அதுவும் அவர் பார்த்தார். ஸோ அவரோட ட்ரீம் நாட் ஒன்லி நம்ம இந்தியன் வேலி, நம்ம ஆர்கெஸ்ட்ராவோட நியூயார்க் ஃபிலமானிக்கோட வரும்போது வந்திருந்தார் கச்சேரிக்கு. ஸோ எல்லா மேஜர் கச்சேரிக்கும் நான் அவரை கூப்பிட்டு பேசுவேன், ஆசிரியர்கள் அவர் ஆசீர்வாதம் எடுத்து போவேன். ஸோ அவரோட மிஷன் ஹி ரியலைஸ்ட், அதனால் ஐ காட் தி பெனிஃபிட், அவ்வளோதான்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் அண்மையில் சிட்னி வந்திருந்த வயலின் சக்கரவர்த்தி டாக்டர் எல் சுப்பிரமணியம். உங்களது தந்தைக்கும் உங்களுக்குமான உறவை பற்றி சொல்லுங்களேன். ஏன் கேட்கிறேன் என்றால், அவரது மறைவை தொடர்ந்து ஒரு வருடத்துக்கு மேல் நீங்கள் வயலினை தொடவில்லை என்று அறிகிறேன்.
அப்புறம் அப்பா போன உடனே டார்கஸ்ட் பீரியட் ஃபார்மியா தட்ட, அதனால் என்ன பண்ணுறது இல்லை, ஒன்றும் ஆசையில். அப்போ வந்து என்னோட ஒய்ஃப் விஜி, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், ஷீ டைட் ஆஃப் பிரெயின் ட்யூமர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வயலின் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக நம்ம இந்தியன் வயலின் வந்து இப்போ மேஜர் கான்சர்ட் ஹாலில், ராயல் ஆல்பர்ட் ஹால், லிங்கன் சென்டர், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வயலின் கேட்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அதை ஆசைப்பட்டு தயார் பண்ணி டன் இட். அவள் அப்பாவோட கண்டெம்பரரி மெனி வாழலாம் அங்கே பிள்ளை, தே ஆல் பிளேட் வித் மீ. ஸோ அந்த மாதிரி அவரோட ட்ரீமை ரியலைஸ் பண்ண வச்சுட்டு தெரியும். அவர் போன அப்புறம் எல்லாத்தையும் இஃப் யூ கோ பேக் அண்ட் ஸ்டாப் பிளேயிங் இட் ஜஸ்ட் ஆப்போசிட் டு வாட் யூ வாண்டட். ஸோ தட் வாஸ் தி ஸ்பார்க். முதல்ல அவங்க சொன்னாங்க, நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கலாம் அப்பா பேரில், லக்ஷ்மி நாராயண ஃபெஸ்டிவல், யூ ஆல்சோ ஸ்டார்ட் பிளேயிங். ஸோ லக்ஷ்மி நாராயண குளோபல் மியூசிக் ஃபெஸ்டிவல், லக்ஷ்மி நாராயண ஃபெஸ்டிவல் வந்து இந்தியாவில் நம்ம மற்ற எங்கேயுமே வாசிக்காமல் அப்பாவோட ஃபெஸ்டிவல் மாத்திரம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்ட் பிளேயிங் இன் ஆல் தி அதர் சபாஸ் எங்கேயுமே வாசிக்கல, அப்பாவோட ஃபெஸ்டிவல் மாத்திரம் ஜனவரி செகண்ட். ஸோ இந்த அப்பா அந்த பீரியட் வந்து ஆல் ஆஃப் சடன் ஒரு பெரிய ஒரு இட் இஸ் அ வாய்ட். ஸோ அதனால் ஐ ஸ்டார்ட் பிளேயிங். பட் லைட் ஆன் ஐ தேங்க்ஸ் டு விஜி, ஐ காட் பேக் டு தி திங் ஆஸ் எ ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபெஸ்டிவல் ஐ ஸ்டார்ட் பிளேயிங்.
வயலின், மாண்டலின், பியானோ இவையெல்லாம் மேலத்தையே இசைக்கருவிகள். இப்போது கர்நாடக இசைக்கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. உங்களது அப்பாவின் காலத்துக்கு முன்னரே வயலின், அதன் பிறகு மாண்டலின் ஸ்ரீனிவாசனுடன் மாண்டலின், இப்பொழுது அனில் ஸ்ரீனிவாசன் பியானோ. அப்படி இந்த மாற்றத்தை கலைஞர்கள் தான் உருவாக்குகிறார்களா, அல்லது கர்நாடக இசையில் ஒரு வெற்றிடம் இருப்பதால் அது அப்படி அமைகிறதா?
மாண்டலின் ஸ்ரீனிவாசன் இஸ் எ ஃபேண்டாஸ்டிக் மியூசிஷியன், இஸ் எ ஜீனியஸ். அவர் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அடாப்ட் பண்ணி நம்ம கர்நாடிக் மியூசிக்கை எப்படி பண்ணமோ அந்த ஜெனரேஷனில் ஹி வாஸ் தி ஃபோர் ஃப்ரண்ட். பியூட்டிஃபுல்லி ஹி டிட் இட். அண்ட் ஐ திங்க் அது வந்து ஹீஸ் கெப்பாசிட்டி டு டேக் அந்த மாதிரி ஒரு மாண்டலின் எடுத்துனா அது அது ஒரு கமகத்தோட அந்த ஒரு ஆர்னமெண்டேஷனோட எந்த ராகத்தை வச்சாலும் அந்த நிமிஷம் சங்கீதம் கர்நாடக சங்கீதத்தோட சாயலோட டெப்த்தோட வாசிக்கிறது அது ஒரு கிஃப்ட். அது அவர் பண்ணினார். அதனால் ஒருத்தர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அடாப்ட் பண்ணி, அதே போல் ஏர்லியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நம்ம சில பால்காட் மணியர் வந்து மிருதங்கத்தை வேறு லெவலுக்கு எங்கேயோ கொண்டு போனார். இல்லை டிஆர் மகாலிங்கம் பீரியடில் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃப்ளூட் வந்து ஆல்மோஸ்ட் ஹார்மோனியம் மாதிரி தான் வாச்சுருந்தாங்க. இந்த ஸ்லைடு இல்லாமல் மைக்ரோடோன்ஸ் எல்லாம் கமகம் இந்த தோழி ரிஷபம்லாம் அதெல்லாம் காந்தாரம்லாம் அந்த அது மைக்ரோடோன்ஸ்லாம் பாட்டு தி ஹோல்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பண்ணுறதெல்லாம் மாலிக்கு டெவலப் பண்ணார். இப்போ பியூராக அந்த தோழி ராகம் எப்படி வாசிக்கணுமோ வயலினில் வாசிக்கிற மாதிரியோ பாடுற மாதிரி பண்ண முடியணும். ஸோ சமதி ஆர்டிஸ்டிஃபுல்லி
மேற்கத்திய இசையுடன் நமது இசையை இணைத்து ஃபியூஷன் படைப்பதற்கான முயற்சியில் உங்களது சகோதரர் எல் சங்கருடன் நீங்களும் முக்கிய பங்களித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவங்களில் ஜான் ஹேண்டி, ஸ்டெஃபனி கிரப்பலி, அலி அக்பர் கான், யெஹுடி மெனுஹின், லரி கோரியோ, உஸ்டாட் ரெய்ஸ்கான், கிர்ஸ்டன் வோகோ என்று இந்திய கலைஞர்கள் மட்டுமல்ல பன்னாட்டு கலைஞர்களுடன் இணைந்து செயற்பட்டிருக்கிறீர்கள். அதில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன, மகிழ்வான அனுபவங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் நேயர்களுக்கு.
ஒன் ஆஃப் தி ரீசன் அதுக்கு என்னென்னா, இந்த சமயத்தில் அப்பாவோட தாட் நம்ம மியூசிக்கை கிளாசிக்கல் மியூசிக் நான் அவளுக்கு புரிய வைக்கணும்னு ஒரு தாட் இருந்தது. இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் என்ன இருந்தான்னா, கிளாசிக்கல் மியூசிக்னா அவளுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மாத்திரம்தான் தெரியும், ஆக்சிடென்டல் மியூசிக் கிளாசிக்கல் மற்றது எல்லாத்தையுமே ஒரு ஜென்ரலாக ஒரு வேர்ல்டு மியூசிக்னு ஒரு லேபிளை போட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஸோ எவ்ரி திங் ஃபோக் மியூசிக் எல்லாமே ஒரு வேர்ல்டு மியூசிக்னு சொல்லிட்டு வருது. பட் வேரஸ் நம்ம மியூசிக் வந்து இட் இஸ் ஆல்சோ வெரி அட்வான்ஸ் கிளாசிக்கல் மியூசிக், வெரி சிஸ்டமேட்டிக்கலி டெவலப்ட், வெரி மெத்தாடிக்கலி டெவலப்ட். இனவே நமக்கு இருக்கிற வேரியேஷன் ஆஃப் மெலாடிக் கான்செப்ட் வேறு எந்த சிஸ்டம்மே கிடையாது. 72 மேலே கருத்தா அதுலேருந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ், டிரைவ் ஸ்கேல்ஸ், ஜனகராக, அதே போல் தாளம், வெரைட்டிஸ் ஆஃப் தாளம், இது எந்த மியூசிக்கிலுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நான் வந்து குளோபல் மியூசிக்னு ஒரு இந்த கான்செப்ட் ஆரம்பித்தேன் 70. அப்போ இந்த குளோபல் டேர்மே கிடையாது. அப்போ குளோபல் மியூசிக்னால் என்னன்னா, இட் இன்க்ளூட்ஸ் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், இன்க்ளூட் அவர் கர்நாடிக் மியூசிக், நார்த் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், சிமிலர்லி தேவர் ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் மியூசிக், சைனீஸ், ஜப்பனீஸ், லாட் ஆஃப் கிளாசிக்கல் சிஸ்டம் இன் தியர் ஓன் கண்ட்ரிஸ். இதெல்லாம் சேர்ந்து இதை தவிர ஜாஸ் நம்ம மியூசிக்லேயே இந்தியாவிலே உங்களுக்கு வந்து கிளாசிக்கலை தவிர நமக்கு வந்து கசல், ஸ்பிரிச்சுவல் மியூசிக், பஜன்ஸ், ஃபோக் மியூசிக், பாலிவுட், எவ்வளவோ டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷனுக்கு, எவ்ரி ஸ்டேட் ஆஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அது மாதிரி ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கும் எல்லாமே அது வேர்ல்டு மியூசிக் கேட்டகரியில் எவ்ரி திங் வில் ஃபிட்டுன்னு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, சம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் தி ஸ்டார்ட் கொலாபரேட்டிங் வித் மீ. அப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நம்ம ஏதாவது நம்ம ஃபியூஷன் எதாவது பண்ண போனோம்னா, இந்தியாவில் ரெகுலராக பால்காட் பண்ணியோட வாட்சின் இருந்தோம் கிளாசிக்கல் மியூசிக்கில். சம் ஆஃப் தி பீப்புள் ஹூ ஆர் விச் ஹேட் க்ளோஸ் மைண்ட் மைட்ஸே கிளாசிக்கல் விட்டு இங்கே போயிட்டாருன்னு சொல்லுவாருன்னு அந்த கொஸ்டின்லாம் இருந்தது. அப்போல்லாம் மைல்ஸ் டேவிஸ், அபியார்கோ இவங்க தான் அந்த டாப் லிஸ்ட்டில். என்னோடய ஆல்பம் வாஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆல்பம் வாஸ் ஒன் ஆஃப் த 10 பெஸ்ட் ஆல்பம் ஆஃப் இயர்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்க லெனர்ட் ஃபெதர். அந்த சமயத்தில் நான் குளோபல் கான்சர்ட் இந்த தட் ஃபிட்டட் இந்த மாதிரி எல்லாமே ஆக்சிடென்டல் மியூசிக், கிளாசிக்கல், மற்ற எல்லாமே ஃபோக் மியூசிக் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. எத்தனிக் மியூசிக், எத்தனை மியூசிக் ஃபோக் மியூசிக், பட் திஸ் இஸ் நாட் எத்தனிக், திஸ் இஸ் நாட் ஃபோக், திஸ் இஸ் கிளாசிக்கல். அந்த கான்செப்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஃபைனலி இன்னொரு ஆல்பமே பண்ணேன் குளோபல் ஃபியூஷன்னு. For Warner Brothers, where five continental, from five continent artists, including Australia, didgeridoo, I used it. Then I did a symphony called Global Symphony. So just to establish the concept.
நல்லதையா, இந்த நேர்காணலை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்வோம். நீங்கள் குறிப்பிட்ட குளோபல் ஃபியூஷனில் ஒன்றான ஃப்ளைட் ஆஃப் த ஹம்பிள் பீ என்று நீங்கள் ரான் வேக்னருடன் இணைந்து உருவாக்கிய ஃபியூஷன் இசையின் சில பகுதிகளை இப்போது கேட்போம்.
தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.